This podcast was produced by ORFM Dunedin with support from New Zealand On Air.
அன்பார்ந்த ஒட்டோகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்று இனிது இனிது வாழ்க்கை இனிது. என்னடா புதுசாக ஒரு தலைப்பு அப்படின்னு யோசிக்காதீங்க. நிஜமாக ஒரு வருஷம் இப்போ நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டாட்டம் வாரம் பிறக்க போகிறது. ஸோ வாழ்க்கையில் கடந்து வர நிறைய விஷயங்கள் நம்ம இனிமையாக தான் கழிச்சிருக்கோன்னு யோசிச்சு பார்த்தா அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு. நேற்றுக்கு நான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிங்கும் போது என்னுடைய பழைய அந்த புஸ்தக பாயில் எல்லாத்தையும் என்னுடைய சர்வீஸ் ரெக்கார்டு அது எல்லாத்தையும் அதாவது கிட்டக்கிட்டக்க 1969 அப்படின்னு ஒரு பழைய பழுத்து போன காகிதத்திலேருந்து நான் ரிட்டையர் ஆகி வர 2008 வரைக்கும் இருக்கிற சர்வீஸ் வரைக்கும் பெரிய ஒரு நூறுக்கு டாக்குமெண்ட் பண்ணி. ஸோ என்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் என்னுடைய இதுகள் எல்லாமே கிட்டக்கிட்டக்க 1981 வரைக்குமே அந்த நாட்களில் எனக்கு கிடச்ச ஸ்கூலோ காலேஜோ அதெல்லாம் கிடச்ச அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் போட்டு இந்த ஊரில் நிறைய அழகான ஃபோல்டர்ஸ் எல்லாம் கிடைக்காது அதுக்கு ஒரு பெரிய இதுக்குள்ளே போட்டு போட்டு வைக்கலாம். அதை போட்டு வைக்கும்போது அதெல்லாத்தையும் போட்டு வைக்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. அப்பா அந்த நாட்களில் எல்லாத்துலேயும் இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தால் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படி பண்ணுமேன்ற ஒரு தலைமுறையில் நாங்கள் என்ன போட்டியாக இருந்தாலும் சரி பாடு உடனே ஆட்டு உடனே அப்படின்ற மாதிரிலாம் போயிருந்தோம். அதுக்கு எங்களுக்கு கிடைச்ச அந்த சர்டிஃபிகேட்ஸ் இத்தனை வருஷமாக புயல் காடு மலை எல்லாத்தையும் கலந்து இத்தனை தூக்கின்னு வந்து இங்கே வச்சுருக்கேன்னா யோசித்து இதெல்லாம் எதுக்கு இதனால என்ன யூஸ் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வந்தது. ஆனால் இதுதானே என்னுடைய இந்த வாழ்க்கையை இவ்வளவு ஒரு நுட்பமாக அருமையாக ஒரு நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தொகுப்பாக தானே இதெல்லாம். இன்ஃபேக்ட் அந்த காலத்துக்கு ஒரு 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 வர உணர்வுகள் மகிழ்ச்சி அதை சொல்லுவாங்க அது கம்பைண்டு ஒரு ஆன ஒரு இது தான். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது இல்லையா, அதோட தானே பிறக்கிறது. காலந்தான் எத்தனை வேகமாக ஓடுது இல்லையா, அது மண் வாசனையை போல் அந்தந்த டயத்தில் சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு மாதிரி எல்லாமே மறைஞ்சி தான் சட்டுது போகுது. ஆனால் அதை விட்டு செல்கிற அந்த ஒரு ஈரம் இருக்குல்ல அது மனசுக்குள்ளே ஆழமாக தங்கிடுது. இன்றைக்கி இன்றைக்கி இதெல்லாம் அர்த்தமில்லாத காகிதங்களுக்கு பைண்ட் பண்ணி வச்சு இது என்ன நாள் பழுத்த பேப்பர்கள் இது யாருக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை இனிமேல் எங்கே போய் நான் உத்தியோகம் தேட போகிறது இல்லை அர்த்தமே இல்லாத காகிதம். ஆனால் கூட இன்னமும் என்னுடைய அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல என்னுடைய உள்வாங்கல் மனசோட உள்வாங்கல் அப்படின்னு அதாவது இன்றைக்கி என்னுடைய முதிர்ச்சிக்கு ஒரு சான்று நினச்சின்னு மறுபடியும் அதை ஃபோல்டிங்கில் அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளெல்லாம் அழகாக போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு கட்டில் வந்து ஒரு பேப்பர் ரொம்ப பழசு அதில் அழகாக அதில் வந்து அதில் வந்து ஒரு பாட்டு போட்டியில் எனக்கு ஒரு முதல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தது எனக்கு இப்போ நிஜமாக இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. சரி நாங்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் அதில் நாயகனில் ஒரு வசனம் வருமே நல்லவங்களா கெட்டவங்களான்னு அது எங்களுக்கே தெரியாது ஏதோ ஒரு யதார்த்தமாக வாழ ஆனால் நிஜ வாழ்க்கையில் நிஜமாக வாழ்ந்தோம். நிறைய யதார்த்தங்கள் அந்த உண்மை இதெல்லாத்தையும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். ஏன்னா அந்த காலத்தில் பொய் பேசுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் வந்து இருக்கிறவங்க ஒரு இதுவாக ரீல்ஸ் போடுறேன்ற மோகத்தில் ஃப்ரெண்டு வரான உடனே இந்த வீட்டு ஆம்பளை வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் இது பண்ணிட்டு என்னமோ ஒரு அந்த காலத்து பாமா விஜய் கதாநாயகிக்கு எல்லாரும் இது பண்ணின்னு போன மாதிரி பெருமை பக்கத்து வீட்டிலேருந்து வரா ஒரு ஃப்ரெண்டு வரான்னா கூட என்னமோ ஒரு மாதிரி என்னமோ இந்த ரீல்ஸ் முகம் வந்து ஜனங்களை ரொம்ப ரொம்ப கொச்சப்படுத்து தோணுது. சரி, அதை பற்றி நான் அடுத்து பேசுகிறேன். ஆனால் எங்கள் காலத்தில் வந்து சைக்கிள் எல்லாம் கும்பையெல்லாம் விடுறதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் நடந்து தான் போவோம். எங்களை அனுப்பிச்சுட்டு எங்கள் பேரண்ட்ஸ்லாம் அஞ்சோ என்ன ஆகிடுமோ, இத்தனைக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனால் கூட எங்கள் பேரண்ட்ஸ் ஒரு நாளும் லேட்டாக வந்தவங்க கூட கவலைப்பட்டது எதுவுமே பயிட மாட்டாங்க. அதேபோல் அவங்களுக்கு வந்து எங்களோட எஜுகேஷன் ஒரு சுமையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் என்ன படிக்கிறோங்களோ தெரியாது. நிறைய பேரண்ட்ஸ்க்கு எங்கள் பேரண்ட்ஸை சொல்லலை. ஏன்னா எங்களுடைய புசத்தை எல்லாத்தையும் பழைய புசத்தை கொடுத்துட்டு புது புக்கை அந்த முன்னாடி இருக்கிற பேட்ச் பசங்கிட்டேருந்து வாங்கிப்போம். அதில் இவனுக்கு ஒரு தம்பி இருப்பான். அந்த மாதிரியான புக் ரொட்டேஷன் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு என் பசங்க கூட புக்கை ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் வருஷத்துக்கு வருஷத்துக்கு புக்கோடைய சிலபஸ் மாறணும் அது கிட்டவே கிடையாது. ஒரே சிலபஸ் தான் திருப்பி திருப்பி அப் டு ப்ளஸ் டூ நாங்கள்லாம் படித்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் பிஓசி வரைக்கும் நிறைய பழைய புத்தகங்கள் தான். அதுக்காக எங்களுக்கு வெக்கமெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த புக்குகளில் வந்து குறிப்பெல்லாம் எழுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து யூஸாக இருந்திருக்கு. அதே போல் ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த புத்தகங்களுக்கு அழகாக அட்டை போட்டு நோட்டுகள்லாம் அட்டை போட்டு அது ஒரு பெரிய ஒன்று சொல்லுவாங்களே வருஷாந்தத்துக்கு ஒரு இப்போ இருக்கிற எலெக்ஷன் திருவிழா மாதிரி அது ஒரு திருவிழா. இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் புத்தகத்தை ரொம்ப அழகாக அடுக்கி வைப்போம். ரொம்ப நேர்த்தியாக சர்டன் ஏஜ் வரைக்கும் துணி பையில் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பேக் வாங்கி கொடுப்போம். இப்போ மாதிரியெல்லாம் காஸ்ட்லி பேக் அதெல்லாம் கிடையாது. அந்த காலங்களில் அந்த இவங்க தைச்சி கொடுப்பாங்க ஒரு தோல் பை மாதிரி. அது வந்து கனமாக எவ்வளோ புஸ்தகம் வேணும். அப்போவே நாங்களாம் ஒரு 10 கிலோ 15 கிலோ தூக்கின் போயிருக்கோம். அப்புறம் ஒரு இந்த எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அலுமினிய பொட்டி எங்கிட்ட இப்போ கூட ஒரு பொட்டி இருக்குது. அப்புறம் எங்களுடைய புஸ்தகங்களில் வந்து இது இருக்குல்ல அரசியல்ல அப்புறம் வந்து இந்த குச்சிகள் ஒரு சில குச்சிகள் கொடுப்பாது என்ன எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எல்லாருடைய புஸ்தகங்கள்லையும் மயில் இலகு இருக்கும் வில்வை இலை இருக்கும். இதை மயிலர்கள்லாம் வச்சா நம்மளாம் புத்திசாலி ஆகிடுவோம்னு அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை. அதே போல் ஸ்கூலெல்லாம் திட்டு வாங்கிறதுன்னா ஒரு சாதாரண ஒரு இது மாதிரி தான். அதே மாதிரி கட்டை வரலை பிடிச்சின்னு இது போடுவாங்களே தோப்புக்கரணம் போடுறது அப்புறம் முட்டி போடுறது சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட கிளாஸில் வந்து இம்போசிஷன் எழுதுறது அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுதான் சுயமரியாதைன்னு இந்த காலத்தில் சொல்லி தெரிகிற மாதிரிலாம் எங்களுக்கு அப்படிலாம் அப்படின்னா என்ன அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. த சேம் திங் எங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் பற்றியும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பாஸ்னா பாஸ், ஃபெயில்னா ஃபெயில், அவ்வளோதான். அதே போல் இந்த டியூஷனுக்கு போ அப்படின்னு எந்த வாத்தியாரும் எங்களை கம்பல் பண்ணதே கிடையாது. அதாவது அதெல்லாம் ஒரு அவமானமான விஷயம். ஏன்னா டியூஷனுக்கு போல சக பசங்க வந்து எங்களை முட்டாளன்னு சொல்லிடுவாங்க. அதே போல் இந்த காலம் மாதிரி எங்களுக்கெல்லாம் இந்த சொல்லுவாங்கள்ல இந்த பேக்கெட் மணின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் குடும்பங்களில் யாருக்கும் தெரியவே தெரியாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸிபிஷன் கூட்டின்னு போவாங்க. அங்கே பெருசாக ஒரு அப்பளம் ஒன்று கிடைக்கும், அதை வாங்கி கொடுப்பாங்க. வாரம் வீக்கெண்டில் வந்து ஒரு காராசேவு, காராபூந்தி, அப்புறம் சம் ஸ்வீட்டு, லட்டு, மைசூர் பாக், அதெல்லாம் வந்து நார்மலாக வீட்டில் பண்ணுவாங்க. இந்த ஜாங்கிரி வாங்கி கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய விருந்து மாதிரி. அதாவது சாட்டர்டேயில் வந்து இந்த ஜாங்கிரி இல்லட்டா ஒரு இது மாதிரி ஏதாவது இந்த குலாப் ஜாமுன்லாம் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. அதுபோல் இந்த சக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த ஐ லவ் யூலாம் இந்த காலத்தில் சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தர் அடிச்சுப்போம், நல்லா அடிச்சுப்போம். ஏன்னா அந்த ஈகோ கிளாஷு குரூப் எல்லாம் இந்த காலத்தில் சொல்லி தெரியற மாதிரி எங்களில் கிடையவே கிடையாது. அதே போல் இந்த அயன் பண்ணி போட்டு ஷூவெல்லாம் போட்டுன்னு போகிற அந்த இதுவும் எங்கள் காலங்களில் கிடையாது. துணியில் சுருக்கம் இல்லாத அழகாக மடித்து அப்புறம் ஒரு சுதந்திர தினம் இந்த மாதிரி குடியரசு தினம் வந்தால் மட்டும் டபராவில் வந்து கொஞ்சம் கறி போட்டு அது ஒரு மாதிரி அயன் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நாங்களாம் பண்ண மாட்டோம், அது பெரியவா பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் இந்த உறவுக்காரங்க முன்னாடி அந்த வெட்டி பந்தா காமிக்கிறது அதெல்லாம் எங்கள் காலங்களில் கிடையவே கிடையாது. யார் வந்தாலும் சரி ஆற்றுக்குள்ளே அவள் பேசுகிற இடத்துல நிற்கப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலதெல்லாம் இங்கே கட்டுப்பாடு உண்டு. அதே போல் கார்த்தால் ஒரு முறை ராத்திரி 6-7 மணிக்கு ஒரு முறை ரெண்டே வேளைதான் சாப்பாடு. இந்த ஸ்கூலுக்கு கூட்டின் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த டிஃபன் பாக்ஸ் கலாச்சாரம்னு ஒன்று இருக்கேன், அது இன்றைக்கி பண்ணுறது, அதாவது க்ரீன் டே, பிங்க் டே அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இந்த காலங்களில் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இதெல்லாம் புரியாமலே நாங்களும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு இது. அப்புறம் வருஷ கடைசியில் 11th படிக்கும்போது எல்லார்கிட்டையும் ஒரு ஆட்டோகிராஃப் ஒன்று வாங்கும். அது ஆல்மோஸ்ட் வந்து 10th ஆரம்பிப்போம். ரீசன் என்னென்னா எங்களுக்கு முன் பேட்ச் கிளம்பி போயிடுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்கிப்போம். அதே போல் 6th படிக்கிற பசங்கிட்ட கூட போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வருவோம். இந்த ஆட்டோகிராஃபுங்கிறது அது அந்த காலத்தில் அது ஒரு கல்ச்சர்.
ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்த்தது போலே, கண்களினோரும் கண்ணீர் வருதே. முதல் பிடித்த தட்டாம்பூச்சி, முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு, முதன் முதல் குடித்த மலபார் பீடி, முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு, முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா, முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி, முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு, முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு, முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம், முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம். வருதே, ஞாபகம் வருதே,
முதன் முதலாக பழகிய நீச்சல், முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். முதன் முதலாக அப்பா அடித்தது, முதன் முதலாக சாமிக்கு பயந்தது, முதன் முதலாக வானவில் ரசித்தது, முதல் முதலாக அரும்பிய மீசை, முதல் முதலாக விரும்பிய இதயம், முதல் முதலாக எழுதிய கடிதம், முதல் முதலாக வாங்கிய முத்தம்.
இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எப்படி நாங்கள் படித்தோம் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயத்தை சொல்ல வேற்ற சொல்கிறேன் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இது என்ன அவசியம் கூட. இது நாங்கள் படித்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான், ஹை ஸ்கூல். ஆனால் முழுக்க முழுக்க எங்களுடைய தமிழ் வழி கல்வி தான். வந்து இப்போ சொல்கிற மாதிரி டா இதெல்லாத்தையும் நல்ல உச்சரிப்பு அச்சர சுத்தமாக எப்படி தமிழ் பேசுகிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷும் கிராமட்டிக்கலாக கிராமர் தப்பு இல்லாத பேசுகிறோம். அதுக்கு இது கிராமர் கிளாஸ்க்கு பார்ட் டூ. அதுக்கு வந்து எங்களுடைய கிளாஸ் டீச்சரே வருவார், தலைமை ரொம்ப நல்ல பயிற்சியில் எடுப்பார். ஏன்னா அது வந்து லெவன்த்தோட பேப்பர் டூ, அது கிராமர் போயம் அப்புறம் வந்து இதெல்லாம் இந்த எழுதும். எப்படி கிளாஸ் எடுப்பார்னா அந்த இங்கிலீஷை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பிரபாகமாக பேசிட்டு போவார். ஒரு இங்கிலீஷே தமிழில் அப்படியே சொல்லுவாங்களே, இப்போ நம்ம பேசுகிறோமில்ல அதே மாதிரி பேசுவார். ஆனால் அதில் அந்த இந்த கலப்பிடம் இல்லாமல். உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்க அவர் ஒரு ஒரு நாள் ஒரு கிளாஸ் எடுக்கிறார், வானம் வந்து அப்போ தான் ஒரு மாதிரி இருட்டின்னு வந்து திரு திருப்புன்னு பெரிய மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம்தான் வெளிச்சம் கூடும். இந்த காலம் மாதிரி எங்கள் கிளாஸ்லலாம் வந்து லைட்டு ஃபேனெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் 38 மேல் ஸ்டூடெண்ட் அண்ட் ரெண்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட், நானும் மல்லீஸ்வரி மட்டும்தான். அந்த சூழலில் வந்து தகுந்த மாதிரி ஒரு இது எடுக்கிறார், பயிற்சி எடுத்தார். அது வந்து வில்லியம் பர்ட்ஸ்வர்த். அவர் வந்து அந்த பாட்டில் அந்த போயம் சொல்லும்போது இந்த பாடலில் ஒரு பெண்மணி ஒரு வயல் மத்தியில் நின்று அந்த வெள்ள இந்த புல் எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறா அப்படின்னு. அந்த அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய வயலில் வந்து அவளுடைய வேலைப்பாடுவோ இல்லை ஏதோ அவளை வந்து தன்னிச்சையாக ஒரு பாட்டு பாடுறா அப்படின்ட்டு ஒரு பாட்டு, அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்றைக்கி கூட கூகுளில் இருக்குதுன்னு நினைக்கிறாரு, சொலிட்டரி வைப்பான்னு சொல்லிட்டு. ஒரு தனிமையில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தான் ஒரு அதை வந்து அப்படி உணர்வு பூர்வம். அப்போ அவர் சொல்வார், அவர் ஒரு பாடலோ இதுவோ ஒன்று நீங்கள் இது பண்ணும்போது அதை கிரகிச்சுக்கோங்க, மனசுக்குள்ளே வாங்கிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நிறைய பசங்களெல்லாம் அன்றைக்கி அடுத்த கிளாஸ்க்கும் மழை டீச்சர் வரல, அது எங்களுக்கு வந்து பிடி பீரியட், அதனால் வந்து சாரை கண்டினியூ பண்ணுறாரு. ஒன்று அவர் கிளாஸ் டீச்சர், சரி எல்லாரையும் பாடுங்க அப்படின்னு. அப்போ நான் அப்போ அந்த காலங்களில் ஹிந்தி பாடல்களும் பாடுவாங்க எல்லா பசங்களும். எனக்கு என்னமோ அந்த நாளைக்கு யார் சொல்லியும் பாடலை இது. இன்ஃபேக்ட் அந்த காலங்களில் வந்து பாட்டு புஸ்தகம்னு ஒன்று வரும், ஐ திங்க் 5 பைசாலேருந்து 10 பைசா. லேட்டஸ்ட்டாக ஒரு பாடல் வந்து ரொம்ப பிரபல்யம் அந்த பாடல் இருந்ததுன்னா அது 10 பைசா. ஒரு வாரம் 10 நாள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு, அதாவது சொல்லுவாங்களே எல்லா இதுக்கும் போயிட்டு திரும்பி அது வந்து இப்போ இந்த கார்டு ட்ரேடிங் பண்ணாங்களே அந்த மாதிரி. அந்த பாட்டு புஸ்தகம் கூட ரொம்ப பழசாக போச்சுன்னா 5 பைசாவுக்கு ஒருத்தர் ட்ரேட் பண்ணிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அந்த பாட்டு புத்தகம் என்கிட்ட வர உடனே என்னுடைய நோட் புக், அதுக்குன்னு தமிழ் பாட்டு புத்தகம் நோட்டுன்னு ஒன்று வச்சு அதில் அழகாக கையெழுத்து எழுதி வச்சுட்டுருவேன். ஸோ நிறைய பேர் அதனால் என்னன்னாக்க ஏதாவது ஒரு பாட்டு பாட்டுன்னு என் நோட் புக் எடுத்துட்டுருவாங்க. அன்றைக்கி அப்படித்தான் அந்த என்னுடைய பாட்டு புத்தகத்தை எல்லோரும் ஒரு சர்க்கிள் போட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாட்டா பாடினாங்க. அப்படி எனக்கு அன்றைக்கி வந்து இந்த ஒன்றுமே தெரியல, ஏதோ பாடணும் அப்படி அனுப்பிச்சு பாடினது தான் அந்த பசுமை நிறைந்த நினைவுகளின் ஒரு பாடல். அது இதுதான் இந்த பாடல் போட்டிக்கு பாடி நான் பரிசு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா எனக்கு வந்து பெருசாக முறையாக கர்நாடக சங்கீதமெல்லாம் அந்த காலத்தில் தெரியாது. அது என்னமோ அந்த பாட்டு வந்து ரொம்ப லெவன்த்துக்கு அழகாக பொருந்தித்து. ஆனால் இந்த கிளாஸ் நடந்தது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அந்த சாருடைய மனஸ் முகம், அந்த கிளாஸ் இன்னைக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு விஷயம் இந்த இடத்துல அந்த பாட்டு கேட்கலாம்.
இப்பொழுது மாணவ மணிகளான குமாரும் கமலாவும் இறுதியாக பிரிவு உபச்சார பாடலை பாடுவார்கள்.
எல்லாத்துக்குமே ஒரு சொல்லுவாங்களே, சம்டைம்ஸ் த ஸ்மாலஸ்ட் லைட் பிரேக் த டார்க் சொல்லுவாங்க. அது ஒரு கதை, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். அது தமிழை முதல்ல ஆரம்பிச்சு, நான் ஒரு வழிப்பயணி, எனக்கு வீடு மனைவி யாரும் கிடையாது, ஏதோ கிடைச்ச ஊரில் தங்கிப்பேன். அப்படி நான் ஒரு ஊரில் ஒரு சத்திரத்தில் போகிற இடத்துல போகும்போது ஒரு லைப்ரரி, அங்கே ஒரு சின்ன விளக்கு, இந்த காற்று அடிக்கும் போதெல்லாம் ஃபிளிக் ஃபிளிக்குன்னு அது ஒரு மாதிரி மினுக்கு 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 அணைஞ்சு அணைஞ்சு எரியும். அப்படிப்பட்ட ஒரு மூலையில், அந்த ஒரு லைப்ரரி மூலையில் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். அவன் கையில் ஒரு பென்சில் வச்சுட்டு ஏதோ ஒரு ஒரு பேப்பர்களை வச்சுட்டு அந்த கிடச்ச ஃப்ளிக்கரிங் வெளிச்சத்துக்குள்ளே ஏதோ ஹோம்ஒர்க் பண்ண சிரமப்பட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவர் ஆரம்பிக்கிறார். என் பேர் சோன் சோ, நான் ஒரு விடோவர், ஒரு 6 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தைகள் இல்லை, என்னுடைய ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு இதை வச்சுட்டு சைக்கிளை வச்சுட்டு நான் அப்படியே ஒரு ஊராக போயிட்டு வச்சு இந்த லைப்ரரிக்கு வரேன். அப்போ தான் இந்த பையனை நான் மூலையில் அந்த இதில் சந்திக்கிறேன்னு இந்த கதை தொடங்குது. அப்படி அந்த கதையில் எப்படின்னா, அந்த பையன் அந்த மாதிரி எழுத சிரமப்படும் போது இவர் கேட்குறாரு, அவர் இது வந்து நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. அவன் சும்மா அப்படி தலையை தூக்கி பார்த்துட்டு விட்டுடுறான். பார்க்குறாரு, அவர் வந்து தன் பாக்கெட்டில் அந்த சொல்லுவாங்கள உப்பு காயத்தை வச்சு அந்த பல்பு கிட்ட இதையோ தேய்ச்சிட்டு அந்த போட்ட உடனே பல்பு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஃப்ளிக்காக இருந்து நிற்கிறது. ஏன்னா அந்த பிராஸோட கான்டாக்ட் போயிட்டு இருந்ததுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பல்பை போடுறாரு. பல்பு ஸ்டெடியாக வார்மாக எரியது. அவன் வந்து சின்ன குரலில் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான், ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தான். இவரும் அந்த தோலை குலுக்கிட்டு அந்த கார்னர் மூலையில் போய் உட்காந்துருவாரு. உட்காந்துன்னு அதே இடத்துல ஒரு ஒரு நாள் வருவார், ஒரே டேபிளில் உட்காரு. உட்காந்துன்னு ஏதோ ஒரு புஸ்தகம், நிறைய புஸ்தகங்கள் அவர் திரும்பி 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 படிக்கிறார். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பையன் தனியாக உட்காந்துட்டுருக்காங்க, சும்மா துணைக்கு உட்காந்துட்டுருப்போங்க. ஏன்னா ஒரு வயதானவங்களுக்கு இருக்கிற ஒரு இது என்னென்னா, யாராவது தனியாக குழந்தைகள் இருந்தாக்க அவள் வந்து நம்ம ஊரில் கூட விட்டுட்டு போக மாட்டான். ஒரு நாள் அப்படியே இருக்கச்சு விளக்கு நல்லா ஸ்டடியாக எரியுது. ஆனால் இப்போ அவனுடைய பென்சிலுடைய மனம் உடஞ்சி போகிறது. அவன் சுற்றி முற்றியும் பார்க்குறான், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக என்ன பண்ணுறது. உடனே இவர் என்ன பண்ணுறது, தன் பாக்கெட்லேருந்து ஒரு ஒரு பென்சில் எடுத்து கொடுக்குறாரு. நான் எப்போவுமே ஒரு ஸ்பேர் பேன் வச்சுருப்பேன் டிக்கெட் அப்படின்னு. அவன் வந்து இப்படி இப்படி கண்ணை இப்படி இது பண்ணி ஸ்மைல் பண்ணலாம் சின்னதாக. இப்படி போயின்றிருக்கு. இது வந்து ரெண்டு பேருக்கு ஒரு 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 ரெண்டு பேருக்குமே ஒரு இது என்னென்னா, இவர் வருவார், அந்த மூலையில் அந்த இதில் உட்காந்துன்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்துச்சுன்னு அவர் படிப்பார். இந்த மூலையில் இந்த பையன் எழுதுறதோ படிக்கிறதோ அப்படி போயின்ட்டுருக்கு. அப்படி போயிட்டே இருக்கச்சு ஒரு நாள் அவனுக்கு வந்து ஒரு கடினமான ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அந்த இடைப்பட்ட நாட்களில் அவனுடைய பேரும் அவர் தெரிஞ்சுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வளருது. அவனுடைய அம்மா வந்து நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறா நர்ஸாக, அதனால தனியாக விட்டு போக வேணாம், இந்த வார்மான லைப்ரரியில் விட்டுட்டு போவார், ஏன்னா இது பாதுகாப்பான இடம், வார்மாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு நாள் அவன் மட்டுமே தனியாக இல்லை, ஒரு பொண், ஒரு 14-15 வயசு அந்த பொண்ணும் இவனுக்கு எதிரில் இன்னொரு இதில் உட்கார்ந்துட்டு எதுவும் எழுதின்னு இருக்கான். அவளுக்கு ஏதோ ஒரு எழுத்தில் ஒரு இது இருக்குது. அப்போ இந்த பையன் வந்து இந்த இவரை பார்க்குறான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்குறான், திருப்பி இவரை பார்க்குறான். ஏன்னா அவளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண நீயும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ முள்ளமாக அவர் எழுந்து போய் அந்த பொண்ணுக்கிட்ட உட்கார்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. அதுக்கப்புறம் அது பென்னில் எழுது ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்னா குட் பேன்ஸ் மேக் பெட்டர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அவள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த பென்னை வாங்கிட்டு எழுதுறோம். இப்படி காலங்கள், அதாவது போதும், இன்னும் கொஞ்சம் குழந்தைகள் சேர்றேன். இந்த குழந்தைகள்லாம் சேர்றத பார்த்துட்டு கொஞ்சம் பென் அதை நோட்டீஸ் பண்ணுற என்ன பண்ணுறான்னு, அந்த மினி ஃப்ளிக்கரிங் ஆகிற அந்த விளக்கை மாற்றுறாங்க யாரோ ஒருத்தர் டொனேட் பண்ணி. ஸோ அந்த ஃப்ளிக்கரிங் லேம்ப் பேர் கார்னர் டேபிள் அப்படின்னு ஒரு ஒரு குட்டி பேரை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு நிறைய ஒரு குரூப்பாக பசங்க உட்காந்து, இந்த பசங்கள்லாம் உட்காந்து படிக்கிறத பார்த்து அந்த லைப்ரரி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் குக்கீஸ்லாம் வாங்கிட்டு வைக்கிறார். இந்த பசங்க என்ன பண்ணுதுங்க, என்ன கேட்குதுன்னா, அந்த இதுக்கு வந்து இந்த லேம்ப் கிளப் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் டீச் பண்ணிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் லெக்சர் அடிச்சிக்கல, எல்லோரும் கிட்ட கிட்ட உட்காந்துப்பாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணுவாங்க. இந்த சார் நியர்பை பொதுவாக லைப்ரரிங்க எப்போவுமே பேச மாட்டாங்க. கொஞ்சம் பேர் கேட்டப்போ ஏதோ ஸ்டாப்லர் ஜாம் ஆனாக்க அதை சரி பண்ணி கொடுப்பாரு, பென்சிலை செய்ய கொடுப்பாரு, அந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்பாரு. இப்படி சின்ன சின்ன வேலையாக பண்ணி அந்த இடத்தையே ஒரு அன்பு மயமாக ஆக்குறார். ஒரு மாதம் ஒரு அந்த ஒரு இதோடைய இதில் வந்து இந்த பையன் அந்த மார்க்கஸ் வந்து அவர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் காமிக்கிறான். அந்த சர்டிஃபிகேட்டில் ஹி காட் ஹானஸ். அவனுடைய அந்த ஒரு அழகான ஒரு சின்னதாக ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு தக்க சொல்கிறான். அப்போ அவருடைய தொண்டை ரொம்ப அப்படியே என்ன சொல்லுவாங்களே எருகி போகிறது. நான் உனக்கு என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணலையே, அந்த லேம்பை சரி பண்ணது தவறல அப்படின்னு. அந்த கார்னர் டேபிள் இப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாரோ ஒருத்தர் வருவாங்க, யாரோ ஒருத்தர் படிப்பாங்க, ஃப்ரீ போயிண்டே இருக்குது. அந்த கிட்ஸ்கெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு இடமா போன பிறகு எல்லோரும் ஒரு பேக்கெட் மணியை வச்சு என்ன பண்ணுறாங்க, இவருக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க, சின்னதாக ஒரு இதுகள். அந்த லைப்ரரின்னு அதில் சேர்ந்துக்கிறாரு. அந்த பையன் மார்க்கஸோடைய அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிறேன்னா நல்ல கேர், அதாவது அந்த பையனுக்கு எல்லாரும் அவரை பார்த்து சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட் அடுத்த வாரம் அவரை வரலை. இந்த குழந்தைகள்லாம் அவரை தேடுதுங்க, எங்கே இவர் அப்படின்ட்டு. அவர் அவருடைய அந்த சொல்லுவாங்களே அவருடைய இறுதி நாள் அன்னைக்கு எல்லாரும் ஒரு துளி அவருக்காக இது பண்ணுறாங்க. அவருடைய நினைவாக ஒரு ஸ்கூல், அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்கூலை கட்டுறாங்க வித் டொனேஷன் கலெக்ட் பண்ணி. பெருசாக ஒரு இதெல்லாம் இது வந்து அன்பைக்கு இந்த இதுக்காக போட்ட ஒரு அடித்தளம் ஃபவுண்டேஷன் தான். அவர் ஜஸ்ட் ஒரு லேம்பை தான் ஃபிக்ஸ் பண்ணார். மக்களுக்கு ஒரு சின்னதாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு வழி காட்டினார், அவ்வளோதான் இல்லையா. ஆனால் அந்த விதைச்ச அன்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கூலாக இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னா. சம்டைம்ஸ் The smallest light breaking the dark. கரெக்ட் ஆனது. இந்த ஸ்டோரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழி போக்குற வரவங்களாம் ஒரு லேம்பாவோ ஒரு பென்சிலாகவோ ஏதோ இருப்பாங்க. ஒன்லி திங் அவங்க சொல்கிறதோ அவங்க ஹெல்ப் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுற மனசு நமக்கு வரணும். எனக்கு சம்டைம்ஸ் வந்து இது சரியான ஒரு ஒரு அணுகுமுறையாக என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த சினிமாக்காரர்களுடைய அந்த பிரபல்யம் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து அந்த குழந்தைகளை வந்து எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் நிறைய ஒரு தாக்கமாக இருக்குது. அவங்களுடைய படிப்பு எல்லாத்தையும் விடுறேன், விட்டுட்டு கூட நான் வருவேன், காலேஜை விட்டுட்டு நான் வந்து ஒரு அவங்க பின்னாடி போவேன்றதும் என்ன சொல்கிறது ஐ டோன்ட் நோ என்னென்னமோ என்ன சொல்கிறாங்களே. இப்போ சமீபமாக ஒரு கட்சி தலைவரை பார்த்து சில பெண்கள் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகமாக பொது வழியில் பேசுகிறது அநாகரிகமாக தோணுது. ஆனால் ஒரு ஒரு தொலைக்காட்சியில் டிவியில் வந்து ஒரு இந்த டிவி இது பண்ணுவாங்கள அர்ச்சனான்னு அவங்களுடைய ஒரு இது இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு நடிகரோடு நீங்கள் டின்னர் சாப்பிட்ற வாய்ப்பு கிடச்சா யாரோட போவீங்க? உடனே சொல்லுவோம் வேறு யார், சூப்பர் ஸ்டார் ரஜித் தான். அப்போ அவர் கூப்பிட்டா போயிட்டீங்களான்னு ஒரு மாதிரி டபுள் அர்த்தம் மாதிரி அந்த இவங்க கேட்ட உடனே அவர் வானு ஒரு வார்த்தை சொல்லட்டும் அப்படியே முட்டை முடிச்செல்லாம் கட்டின்னு கிளம்பிடுவேன். எனக்கு நிஜமாகவே இவங்கெல்லாம் பேசுறது வந்து நாகரிகமாக தோணுதுன்னா அவங்க அலைட் பீப்புள், அதனால் அவங்க பேச்சுவெல்லாம் அர்த்தம் இது இல்லை அப்படின்ட்டு யாரும் இல்லை. ஆனால் இந்த சாதாரண பெண்கள் பேசுகிறது வந்து ரொம்ப டபுள் மீனிங்காக இப்போ அநாகரிகமாக பொது வழியில் பேசுறது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கு. ஏன் உங்களுக்கெல்லாம் தோணலை இவங்களும் ஒரு சாதாரண மனுஷன்தான் ஏன் அப்படின்னு, எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு அந்த மாதிரி ஆரம்பத்துலேயே அவங்க பெரிய அந்த மாதிரியெல்லாம் இருந்ததில்லை. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு இதில் அவளே சொல்கிறாள் அந்த சூப்பர் ஸ்டாரை பற்றி, எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். அவ சொல்கிற ஏன் அவள் பேர் அர்ச்சனான்னா, அவங்க அந்த ஜானிங்கிற படம் வெளியாகும்போது அவங்க அம்மாவுக்கு அந்த ஸ்ரீதேவியோட கேரக்டர் அர்ச்சனா ரொம்ப பிடிச்சி போனதுனால அந்த கேரக்டர் நேமே இவளுக்கு வச்சதா அப்படிங்கிறா. எஸ் எல்லாருமே அவங்க இந்த மாதிரியான ஒரு நடிகர் நடிகர் வாழ் சமூகத்தை நம்மளும் வாழணும். எஸ் அதே ரஜினி, ஸ்ரீதேவி, கமல், அஜித் எல்லாருமே ரசிக்கலாம், புகழலாம், பாராட்டலாம். ஆனால் இந்த மாதிரி அவங்களுடைய அந்த தனக்கு பிடிச்ச நடிகர் நடிகை பேர் தன் குழந்தைகளுக்கு வைக்கிற அளவுக்கு எங்கே இந்த பற்றுதல்? எஸ் எங்கள் காலங்களில் வந்து பேபி சரோஜா, சரோஜா தேவி, பத்மினி, மாலினி இவ்வளோ பேரெல்லாம் சினிமா பார்த்து தான் வந்தது. எனக்கு இந்த ஜானி படத்தில் இந்த பாடல் பிடிக்கும், கேட்கலாம்.
Yeah.
இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி மறதி ஏற்படுது. வேண்டாத விஷயங்கள் நிலவில் இல்லாமல் போனால் ஒன்றும் கவலையே இல்லை. ஆனால் அது எனக்கு கொஞ்ச நாளெல்லாம் தான் இது இருக்குது, இந்த பிரச்சனை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்திக்க முடியுதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது. சரி, ரொம்ப சிரமப்படாது, எதாவது கேட்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு வரட்ட கௌரவம்னு இருக்கு பாரு அது. ஏன்னா இப்போ ரொம்ப அவங்க பேர் முக்கியமா ரொம்ப அவசியமா அப்படின்ற கேட்கக்கூடிய அவ. இப்போ இந்த நிகழ்ச்சி நான் வந்து தயாரித்தது என்னுடைய மொபைல் எங்கே வச்சேன் ஞாபகம் இல்லை, மூக்கு கண்ணாடி எங்கே வச்சேன், இன்னைக்கு என்ன கிழமை, மாத்திரை சாப்பிட்டேன்னா, இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக ஒரு சின்ன விஷயங்கள். இன்றைக்கி என்னுடைய கார்த்தால் மறதின்னு சொன்னால் கேலியாக நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் யாரோடைய பேர் ரொம்ப நெருக்கமாக அவங்க பேர் மறந்துடும். எனக்கு பயம் என்னென்னா, இந்த தன் பேர் மறந்து போன ஈயோட கதை நாங்கள் ரெண்டாம் கிளாஸில் படிச்சிருக்கோம், ஈயா ஆண்டோன்ட்டு அந்த இது சொல்லித்து அப்படின்னு. அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும்போன்னு ஒரு பயம்தான். இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவங்களுக்கு வரும்போது தான் தெரியும் வாங்க பாரு, அவ்வளோதான். சரி, இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களை முட்டாள்தனமாக்க விரும்பலை. ஏப்ரல் மாதத்தில் அதுவும் ஏப்ரல் மாதத்தில் ஞாபகமாக இந்த பாடலை கேட்கலாம்.
சொன்னது ஹலோ ஹலோ, நிலா நிலா கை வருமா, இல்லை இல்லை கை சுடுமா. சொல்லும் தெரியாதா, தாழம்பு மறைத்தாலும் மணக்காதா. நான் துள்ளி எழுந்தேன், அது காதில் சொன்னது ஹலோ ஹலோ.
நீலா நீலா கை வருமே, தினம் தினம் சுகம் தருமே.
சில நேரத்தில் எனக்கு என்ன இப்போ இப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அந்த எனக்குள் அப்படின்வாங்களே அந்த மாதிரி, எனக்குள் இருந்த அந்த பழைய ஸ்பார்க் எங்கே போச்சு அப்படின்னு. ஒருவேளை மறைஞ்சு போச்சா அப்படின்னு, இல்லவே இல்லை, அது வேறு விதமாக, அதாவது ஒரு எனக்குள்ளே ஒளிஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த ஃபேஸ்புக் அந்த முகநூல் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன், நிறைய ரீபோஸ்ட் தான், சேம் ரீபோஸ்ட் சேம் தான். அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ரீசண்டாக ஒரு மூணு முகமுடி திருடங்க ஒரு மண்ணண்டு ஒரு அத்தியில் ஒரு பாட்டி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே தனியாக இருக்கிற பாட்டிகிட்ட பாரு கே சொல்கிறாங்க, இந்த பார் பாட்டி, இந்த பாருமா, நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து இந்த வைரன்ஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் சோஃபாவில் உட்காந்துக்கிறோம், நீயே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து உன்னுடைய கல்யாண நாளுக்கு உனக்கு வந்த சங்கிலி அது எங்கன்னா வேறு வழி நம்ம பாட்டி கொண்டு வந்து கொடுக்குறா. ஓகே, துபாயிலேருந்து உன் பொண்ணு கிஃப்ட் அனுப்பிச்சால அந்த வாட்ச் எங்கே, ரொம்ப காஸ்ட்லி வாட்ச் கொண்டு வந்து கொடுக்குறா. அழுதுண்டே, சரி நேத்தோ முந்தானத்தோ பஷணம் பண்ணி ஸ்வீட் எல்லாம் பண்ணி அதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறா. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு உன்னுடைய ஃபேவரட் பையனாக ஏதோ ஒரு ஃபேவரட் கேக் ஒன்று கொடுத்திய, பண்ணி கொடுத்திய, அதில் மீதி இருக்க கேக் வச்சுருக்கேன்னு போட்டு வச்சுருக்கேன் அதையும் கூடு. எல்லாத்தையும் அவங்க கேட்டது எல்லாத்தையும் போட்டுனது பாட்டி கொடுத்துட்டு, அது சரி எங்கள் வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயத்தை கரெக்டாக சொல்லி எப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அது என்ன, உன்னுடைய டெய்லி அப்டேட்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து பார்க்குறோம் நாங்களாச்சே. அது சரி, நீ சூப்பராக போடுவியே ஒரு மசாலா டீ, அதை போட்டுண்டுவா அப்படின்னு போட்டுனது கொடுங்க. டீயை குடிச்சுட்டே கேட்குறான் ஒருத்தன், அது சரி நீ என்ன பொடி போட்ட சொல்ல, இது நேற்று உன் அப்படின்னு சொல்லும் போகிறதுக்கு முன்னாடியே மூணு பேர் மயங்கி விழுந்துடுறாங்க. ஏன்னா பாட்டி அப்போ தான் எனக்கு சரியாக தூக்கம் வரல, டாக்டர் எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்காருன்ற ஸ்டேட்டஸை போட்டிருந்தா தெரியுமா, அதை அவங்க பார்க்கலை. அதாவது இந்த காலத்தில் பாட்டி அது கொக்காது எல்லாம் அப்டேட்டில் தான் இருக்காங்க. நாமளும் ஒரு காலத்தில் அப்படி தான் உற்சாகமாக இருந்தோன்னு ஒரு சில சாட்சிகள் நிறைய இருக்குது. நம்மெல்லாம் போராடுற உலகத்தில் ஒரு பகுதி தான். என்ன எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கே இந்த உலகத்தில் எந்தெந்த மூலையில் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இந்த பாட்டில் சொல்கிற மாதிரி எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒன்று மட்டும் நிச்சயம், இதை முழுசாக இந்த எபிசோடை கேட்டுட்டேன் கேட்குற எல்லாருக்கும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் சரி, நம்முடைய கடந்த காலத்தின் சில அழகான தருணங்கள் நிச்சயமாக நினைக்கூறும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் தயாரிக்கிற இந்த டைம் பொழுது விடிய போகிறது. ஸோ ஒரு அழகான புத்தம் புது காலை இல்லையா, இதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவாக மீண்டும் சந்திப்போம்.
This podcast was produced by ORFM Dunedin with support from New Zealand On the Air.